இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கார்மிக் லான் சொல்லக்கூடிய கர்மா விதி, கர்மத்தின் தத்துவம், இதை பத்தி தான் நம்ம பேசணும். இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் என்னன்னா, முற்பிறவியில நான் செஞ்ச சில மத்தவங்களுக்கு நான் கொடுத்த கஷ்டங்களோ, இதெல்லாம் வந்து என்னுடைய அடுத்த பிறவில எப்படி தொடருது, இது நியாயமா அப்படின்னு என்னோட கேள்வி இருந்தது. சோ அதுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவும் அந்த விளக்கத்தை வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. அது என்னன்னா, எதுவா இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை ஜென்மங்கள் நம்ம எடுத்தாலும், அது எல்லாமே வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இதை பத்தி நாம பேச போறோம். அதுக்காக எப்பவும் போல நம்மிடையே இருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். எங்களுக்கு வந்து போன பிறவியில வந்து என்னென்ன செய்தாலும் வந்து அது அடுத்த பிறவியில தொடரும், அது நல்லது செய்தாலும் சரி, அது கெட்டது செஞ்சாலும் சரி தொடரும்னு சொன்னீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஜென்மத்திலையும், அதாவது நம்ம எடுக்கிற அந்த வாழ்க்கையில, உடல் அப்படின்ற உணர்வோட நம்ம பண்றது, அது தான தர்மங்களா இருந்தா கூட வந்து அது வந்து சரியாகாது. நான் ஒரு ஆத்மா அப்படின்ற எண்ணத்தோட செய்யற செயல் தான் வந்து சரியான செயல் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் இதை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்.
ஆத்மா எண்ணங்கள் மூலமாகவும், செயல்கள் மூலமாகவும், உணர்வின் மூலமாகவும் எந்த சக்தியை உருவாக்கி இந்த உலகத்திற்கு அனுப்புகிறதோ, தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அனுப்புகிறதோ, அடுத்த ஆத்மாக்களுக்கு அனுப்புகிறதோ, அதே விதமான உணர்வும் சக்தியும் நம்மை தேடி வரும். அதை வந்து நாம அனுபவம் செய்வோம். அதுதான் கார்மிக் லா அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ நாம நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு சீரியல் மாதிரி பார்க்கலாம். ஒரு சீரியல்ல வந்து பல விதமான எபிசோட்ஸ், பகுதிகள் என்பது இருக்கு. ஆக்டர்ஸ் வந்து அதே தான், ஆனா ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து விதவிதமான உடைகளோடு வராங்க, விதவிதமான நடிகர்களோட நடிச்சிட்டு இருப்பாங்க,
விதவிதமான காட்சிகள், விதவிதமான சூழ்நிலைகள்.
ஆனா அந்த நடிகன் வந்து அந்த சீரியல் முழுவதுமே நடிச்சிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ், கதாபாத்திரங்களோடையும் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்லயும் வந்து அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடிக்கும் பொழுது ஆத்மா உருவாக்குகிற அந்த சக்தியை வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அனுப்புறாரு. மறுபடியும் வந்து இந்த காட்சி இல்லாட்டியும் வேறொரு காட்சியில வேறொரு உடையில வந்து அதே கதாபாத்திரம் வரும்பொழுது, இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஏற்படுற தொடர்புல எந்த மாதிரியான சக்தியை நான் கொடுத்திருந்தேனோ அதே மாதிரியான சக்தி எனக்கு திரும்பி வருகிறது. அதை நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பர்சனல் லெவலா இருந்தாலும் சரி, என்னை சுற்றி இருப்பவர்களோட என்னுடைய உறவுகளா இருந்தாலும் சரி, இந்த உலக அளவுல நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சக்தியை வந்து நாம கொடுத்துருக்கோம். நாம வந்து இந்த உலக அளவில வந்து இயற்கையை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, ரொம்ப மோசமான முறையில நாம தவறாக பயன்படுத்தியிருக்கோம். இன்றைக்கு நமக்கு அதே இயற்கை எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது அப்படின்னு நாம பார்க்கலாம். குளோபல் வார்மிங் இல்லையா, சுனாமி. சோ அதுக்கிட்டேந்து கூட நமக்கு இப்பொழுது வந்து அந்த இயற்கையினுடைய சக்தி கூட நமக்கு திரும்ப வந்துட்டு இருக்கு. அதையும் நாம அனுபவம் செஞ்சே ஆகணும். நாம வந்து இதை செய்யல, நமக்கு தெரியாது, அதை நாம நிச்சயமா சொல்லவே முடியாது இல்லையா. அதே போலதான் ஒவ்வொரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவின் பொருட்டு எப்படிப்பட்ட உணர்வை உருவாக்கி அனுப்புகிறது, அது நிச்சயமாக திரும்பி வருகிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், வேற வழி இல்லை.
இப்போ நம்ம வாழ்க்கை வந்து சீரியல் மாதிரின்னு சொன்னீங்க, ஆனா வெவ்வேறு காட்சிகள் வெவ்வேறு சூழ்நிலை அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் இல்லனா அதுக்கு அடுத்ததா எடுக்க போற, நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வர பிறவிகள்ல இப்போ அதாவது எல்லா பிறவைகளுமே வந்து என்னுடைய சுற்றி இருக்கும் சொந்தங்கள் பந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாமே வந்து அதே பாத்திரங்களா வந்து தொடர்ந்துகிட்டே வருவாங்களா?
ஒரு சீரியல்ல வந்து ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் தொடர்ந்து வருவாங்க. ஆனா விதவிதமான ரோல்ஸ்ல வருவாங்க. சோ அவங்க வேறொரு காட்சியில அவங்க வந்து வராம போகலாம், மறுபடியும் இன்னொரு காட்சியில அவங்க திரும்பி வரலாம். சோ அந்த செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து விதவிதமான ரோல்ல வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்முடைய உணர்வு இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சமயத்துல நான் எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்தேனோ அந்த ஆத்மாவின் மூலமாக அதே உணர்வு எனக்கு திரும்பி வரும். இப்ப நாம வந்து ரோட்ல போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக சும்மா இடிச்சுட்டு இருப்போம், இல்ல தவறான வழியில வந்துட்டு இருப்போம், முன்ன பின்ன தெரியாது, ஆனா அவங்க வண்டியை நிறுத்தி இறங்கி நம்மள வந்து பயங்கரமா கத்திட்டு போவாங்க. நம்மளே யோசிப்போம், நம்ம என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எதனால இவர் வந்து இவ்வளோ சத்தம் போடுறாரு அப்படின்னு கூட நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி சமயங்கள்ல கூட வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல நாம இதே ஒரு உணர்வை அவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நாம என்ன சொல்லுவோம், சரி என்னுடைய கணக்கு என்பது இன்றைக்கு இவரோட தீர்ந்துடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி இல்லைன்னா நாம என்ன சொல்லுவோம், உடனே நாமளும் நம்ம பங்குக்கு சத்தம் போட ஆரம்பிப்போம், கோவப்பட ஆரம்பிப்போம், இல்ல ஏன் அவர் அப்படி சொன்னாரு, எதுக்காக அப்படி சொன்னாரு, எப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மேலும் மேலே நாம என்ன பண்ணுவோம், எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். இப்போ ஏற்கனவே எனக்கு ஒரு கணக்கு இருக்கிறதுனால, ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அவர் அந்த மாதிரி வந்து என்கிட்ட நடந்துட்டு போயிருக்காரு. நான் அதுக்கு மேலேயும் வந்து என்ன பண்ற, மீண்டும் ஒரு எதிர்மறை உணர்வுகளை வந்து உருவாக்குறேன், அதை அவர் பொருட்டு அனுப்புறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து என்னுடைய கணக்கை நான் செட்டில் பண்ணலன்னு அர்த்தம்.
அதுக்கு ஒரு முடிவே இல்லாம
போயிட்டு இருக்கு. சோ இப்ப விழிப்புணர்வு இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்னா, முதல்ல வந்து அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்முடைய அந்த கேள்விகள், ஏன், எதற்கு, எப்படி, எதுக்காக எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற கேள்விகள் வந்து முடிவுக்கு வந்துடும். இந்த கேள்விகள் முடிவுக்கு வந்தாலே, நாம் இதை ஏற்றுக்கொண்டாலே நமக்குள்ள இருக்கிற அந்த ஹெவினஸ் அப்படின்றது வந்து மனம் வந்து லேசாக ஆயிடும். ஸோ இதுதான் வந்து முதல் கட்டம். நாம வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது தான் முதல் கட்டம். அடுத்தது நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, அவரின் பொருட்டு கூட நான் ஒரு சுப பாவனை, ஒரு சரியான எண்ணங்களை உருவாக்கி அனுப்புறேன். அப்பதான் என்னாகும், அந்த சைக்கிள் என்பது முடிவுக்கு வரும். இப்போ நாம அதிகமான கவனம் கொடுத்து நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்ய வேண்டும். ஆனா நமக்கு அறியாமையில இருக்கிறதுனால நம்மால அதை செய்ய முடியறதில்ல. எப்பவுமே வந்து ஏன் இவங்க நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமான ஒரு எதிர்மறை எண்ணங்களையே உருவாக்கி அனுப்பிட்டு இருக்கோம். அது அறியாமைன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு இங்க வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுது. ஏன்னா அதிகமான வீணான எண்ணங்கள், அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் என்பது முடிவே இல்லாம போடுது. அதனுடைய பலன் தான் இன்னைக்கு வந்து அதிகமான டிப்ரெஷன், கோபம், டென்ஷன், எல்லாருக்குமே பிரச்சனைகள், கவலைகள், இவை எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய விதி. என்ன பாவம் செஞ்சேனும், எதற்காக நான் இப்படி கஷ்டப்படுறேனோ அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இங்க ஹெவி ஆக ஆக நமக்கு வந்து எப்படி இதுலேருந்து வெளியில வர்றதுன்னே தெரியாம அனைத்து விதமான எதிர்மறை உணர்வுகளையும் நாம இன்னைக்கு அனுபவம் செஞ்சிட்டு இருக்கோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நம்முடைய தவறான ஒரு செயல்கள், தவறான சக்தியை நாம் உருவாக்கி இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்கோம். எது சரியான செயல், எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ், எது தவறானது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் பாவமே என்ன அப்படின்னா, நம்மை பற்றி நாம் மறந்து போனது, நான் யார் என்கிற சத்தியத்தை நாம் மறந்து போனது. அந்த உணர்வே நமக்கு இல்லை. அப்பொழுது நான் உடல் என்கிற உணர்வு தான் வந்து அகங்காரம், ஈகோ. ஸோ அதுதான் வந்து முதல் பாவம். அந்த உணர்வின் அடிப்படையில் நாம் எதை செய்தாலும் அது நெகட்டிவாகவே இருக்கிறது. ஏனென்றால் எனக்கே உரிய அந்த இயற்கையான குணங்களை நான் வெளிப்படுத்தவில்லை, மாறாக உடலினுடைய உணர்வில் என்னை சுற்றி இருப்பவர்களுக்காக, என்னுடைய சுயநலத்திற்காக, இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் நான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக, நான் அனைத்தையுமே என் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை செய்கிறேன். அது அறியாமையில் செய்தாலும் அது எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் தான் உருவாக்குகிறது. இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கூட, அதுவும் ஒரு ஆத்மா தான், ஆனால் உடல் சிறியதாக இருக்கு. அந்த ஆத்மாவும் எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கியதோ, எப்படிப்பட்ட செயல்களை செய்ததோ, எப்படிப்பட்ட ஒரு சக்தியை இந்த உலகத்திற்கு கொடுத்ததோ, அதன் பொருட்டு அந்த ஆத்மாவும் இன்னைக்கு டிப்ரெஷன், பிரச்சனைகள், கவலைகள் இல்லையா. குழந்தைங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சந்தோஷமா இருக்கணும், நீங்க அந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா இல்லை. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், அதிகப்படியான கவலைகள், மன ரீதியான பிரச்சனைகள்ல இருக்காங்க.
படிச்சது மற்றவங்க சொல்லி கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் வந்து அந்த முதல் நாள்ல இருந்து சில நாட்கள்ல வந்து ஒன்னொன்னா வந்து படைச்சாரு. முதல்ல வந்து மரம், செடி, கொடி, அப்புறம் வந்து மலை, கடல், அதுக்கப்புறம் வந்து பறவைகள், விலங்குகள், கடைசியாதான் வந்து மனிதர்களை படைச்சாரு. இருக்கிறதுலே வந்து உயர்ந்த பிறவி வந்து மனித பிறவி தான். ஒரு பழமொழி கூட இருக்கு, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு. மனித பிறவி தான் இருக்கிறதுலே உயர்ந்த பிறவியா?
மனித பிறவி என்பது உயர்ந்த பிறவின்னு சொல்லலாம். ஏன்னா மனிதனுக்கு தான் அந்த புத்தி அப்படின்றது விசேஷமாக இருக்கிறது. தீர்மானிக்கிற சக்தி என்பது மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது. ஆனா இன்னொரு மித்து என்ன இருக்கு அப்படின்னா, விலங்குகளாகவும் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனிதருடைய பிறவி என்பது தான் மிக உயர்ந்த பிறவி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்க பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவீங்க? மனித பிறவி வந்து உயர்ந்த பிறவியா இருக்குதா?
இல்ல, நம்ம அடிக்கடி சொல்றதுன்னா ஐயோ என்ன பாடுபடுறோம், நாய் பாடுபடுறோம்.
ஆனா இந்த காலகட்டத்துல வந்து இப்ப இருக்கிற பிரச்சனைகள்னால சூசைட் பண்ணிக்கிறது கூட, இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில முயற்சிகளை எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, தன்னுடைய செயல்களால ஏற்பட்ட அந்த விளைவுகளை இப்போ அனுபவம் செஞ்சுட்டு இருக்காங்க. மனித பிறவி என்பது வந்து மிருகங்களா பிறக்கிறது கிடையாது. ஆத்மான்னு எடுத்துக்கிட்டா ஆத்மாவில இருக்கிற அந்த தன்மை என்பது மனித பிறவிக்கே உரியது. இப்ப விலங்குகள்னு எடுத்துட்டானா அந்த ஆத்மாவுக்கு வந்து என்ன தன்மை இருக்குன்னா, விலங்குகளினுடைய குணங்களிலான தன்மை என்பது இருக்கிறது. மனித குணங்கள்ல வந்து அந்த மனித ஆத்மால இன்டலெக்ட், அந்த புத்தி என்பது விசேஷ தன்மை வாய்ந்தது. ஆறாம் அறிவுன்னு நம்ம சொல்றோம். எதையும் ஆராய்ந்து தீர்மானிக்கக்கூடிய அந்த சக்தி மனிதனுக்கு இருக்கிறது. ஆனா விலங்குகளினுடைய இன்டலெக்ட் புத்தின்னு எடுத்துக்கிட்டா அது கிடையாது. அப்போ விலங்குகளை விட மனிதனுடைய புத்தி என்பது மேலானது. இப்ப எப்படி ஒரு விதையை வந்து நாம விதைக்கும் பொழுது எத்தனை வாட்டி அந்த விதையில இருக்கிற பழத்திலிருந்து மறுபடியும் விதை எடுத்து விதைச்சாலும் அந்த விதையினுடைய தன்மை என்னவோ அதற்கேற்ற பழம் தான் கிடைக்கும், அதற்கேற்ற மரம் தான் கிடைக்கும். இப்ப மாமரத்தினுடைய விதையை போட்டா அதுக்குள்ள அந்த மாமரத்தினுடைய அந்த விஷயங்கள் தான் இருக்கு, அதுதான் மரமாக வரும். மாமரத்தை போட்டுட்டு நாம கொய்யா மரத்தை வந்து எதிர்பார்க்கிறது என்பது முடியாது. ஏனென்றால் விதைக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களும் அந்த மரத்தினுடைய அந்த விசேஷ தன்மையை தான் கொண்டிருக்கு. அதே மாதிரிதான் மனித ஆத்மா என்பது எத்தனை பிறவிகளா இருந்தாலும் மனித பிறவிகளாக தான் பிறக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லலாம் அப்படின்னா, தான் செய்த செயல்களுக்காக நாம் விலங்குகளை போல கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நாம பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து இந்த விலங்குகளுக்கு வந்து பிரச்சனைகள் என்பது கிடையாது, மன ரீதியான கோளாறுகள் கிடையாது, பல விதமான நோய்கள் கிடையாது, கவலை கிடையாது, ஏன் சூசைட் கூட பண்ணிக்கிறது இல்லை. ஆனா மனித பிறவிகள் தான் வந்து பல விதமான பிரச்சனைகள், பல விதமான நோய்கள், பல விதமான கஷ்டங்கள், அந்த மாதிரி வெறுப்புகள், அந்த மாதிரி எல்லாம் வந்து அனுபவம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மனித பிறவி என்பது எதற்காக அப்படின்னா, பகுத்தறியும் தன்மை என்பது இருக்கு. நான் செயலை செய்தேன், ஏதோ ஒரு செயலினால் இன்று நான் இந்த கஷ்டத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உணர வேண்டும். அந்த உணர்வு தான் வந்து நம்முடைய கர்ம கணக்கை தீர்க்கும். நான் உணரவே இல்லை அப்படின்னா அதை வந்து தீர்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து வனவிலங்குகள், ஏதோ சிங்கமோ புலியோ இருக்கு, நாம அதை ஹிம்சை பண்றதுனால நீ அப்படி பிறப்ப அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு சாபம் கொடுக்கறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ புலியாகவோ சிங்கமாகவோ பிறந்தால் அதனுடைய இயற்கையான தன்மையே வயலன்ஸ் தான். எதையாவது இம்சிக்கிறது தான் அதனுடைய தன்மை. நாம் அப்படி பிறந்தால் அப்படித்தான் இருக்கணும். ஆனால் மனிதனாக பிறந்து அந்த மனிதனுடைய இயற்கையான குணங்களுக்கு எதிர்மாறாக நடந்து கொள்ளும் பொழுதுதான் அதற்கான விளைவை அனுபவம் செய்வோம். நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற கேள்வி மனிதனுக்கு தான் வரும். எப்போ எந்த பாவத்தை செய்தேன் அப்படின்ற கேள்வி மனிதனுக்கு தான் வரும். ஏனென்றால் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனுபவம் செய்வது கஷ்டத்தையும் துக்கத்தையும். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் அந்த பகுத்தறிவு வந்து சொல்லுது, ஏதோ ஒரு தவறை நாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெளிவாகிறது.
இன்னைக்கு வந்து ஒரு பெரிய திரை வந்து விலகிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து நான் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டேன்னா அதுக்கு வேற யாரோ காரணம், நம்ம அம்மா அப்பா வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதனால நான் கஷ்டப்படுறேன், யாரோ எனக்கு சாபனை கொடுத்துட்டாங்க அப்படி எல்லாம் வந்து ஏதேதோ ஒரு நம்பிக்கை முறைய வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, நான் என்ன பண்ணேனோ அதுக்குண்டான பலனை தான் நான் வந்து எடுத்துட்டு வரேன். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யாரும் வந்து என் வாழ்க்கைக்கு காரணம் இல்லை, நான் வாழும் வாழ்க்கைக்கு காரணம் சந்தோஷம் கஷ்டம் எல்லாமே வந்து நானா உருவாக்குனது தான் இல்லையா.
இதுல வந்து இப்ப இந்த விழிப்புணர்வு வந்துட்டதுனால நம்முடைய கவனம் வந்து நாம் செய்ய போகிற அடுத்த செயல்கள்ல இருக்கலாம். இதுவரைக்கும் வந்து அறியாமையில இருந்தோம், ஆனா இப்ப தெளிவு வந்திருக்கு, ஞானம் கிடைச்சிருக்கு, புரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த விதிகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ நாம அதுக்கேத்த மாதிரி வந்து நல்ல செயல்களை செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கலாம். நம்முடைய எண்ணங்களை சரியான முறையில் உருவாக்குவதற்கு நாம தயார்படுத்திக்கலாம். இப்ப நமக்கு யாரோ ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ வந்து அவங்க ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட என்னால அவங்க நான் அவங்களுக்கு ஏதோ ஒரு சமயத்துல அந்த உணர்வை கொடுத்ததுனாலதான் இப்படி ஆச்சு, இப்போ நான் அதை நிறுத்தணும் அப்படின்னா கேள்விகளை நிறுத்திவிட்டு அவர்களின் பொருட்டு ஒரு நல்ல எண்ணத்தை நாம உருவாக்கணும் அப்படின்றதுதான் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது, பாவம் செஞ்சா வந்து விலங்குகளா பிறந்துடுவோம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இன்றைய காலகட்டத்துல நாம பார்த்தோம் அப்படின்னா பாவம் செய்தவங்க எல்லாம் விலங்குகளா பிறந்திருந்தாங்க அப்படின்னா மனிதர்களுடைய ஜனத்தொகை என்பது குறைவா இருக்கணும், விலங்குகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகவும் தான் இருக்கணும் இல்லையா. ஆனா மாறாக எப்படி இருக்கு அப்படின்னா மனிதர்களுடைய ஜனத்தொகை வந்து அதிகமாயிட்டு இருக்கு, விலங்குகளுடைய அந்த எண்ணிக்கை வந்து குறைவாகவே இருக்கிறது.
இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ஜனத்தொகைன்னு சொன்ன உடனேதான் எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு ஞாபகம் வந்தது. ஆத்மா வந்து அழிக்கவும் முடியாது உருவாக்கவும் முடியாது, நம்ம எல்லாம் பரமாத்மா கிட்ட இருந்து அந்த லோகத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அழிக்கவும் முடியாது உருவாக்கவும் முடியாதுன்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு ஜனத்தொகை வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா.
உதாரணத்துக்கு வந்து 800 கோடி வந்து பாப்புலேஷன் வச்சுக்குவோம், 800 கோடி ஆத்மாக்களும் பரந்தாமத்துல இருக்காங்க. அவரவர்களுடைய டைம் படி ஒவ்வொரு ஆத்மாவாக கீழே இறங்கி வருவாங்க. இப்போ 700 கோடி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 800 கோடி வரைக்கும் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா ஆத்மாக்களும் கீழே வர்ற வரைக்கும் இந்த நாடகம் இந்த சிருஷ்டி என்பது போயிட்டே இருக்கும். இப்போ இந்த உலகம் என்பது நாடக மேடைன்னு சொல்றோம். இப்போ நாடகத்துல கூட பாருங்க, உங்களுக்கு அதுல வந்து ஒரு 50 ஆக்டர்ஸ் இருந்தாங்கன்னா எல்லா 50 ஆக்டர்ஸும் ஒன்னா வந்து மேடைக்கு வர்றது கிடையாது. அவரவர்களுடைய அந்த நேரத்திற்கு ஏற்றாற்பால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆயிட்டே வருவாங்க. ஆனா நாடகத்தினுடைய முடிவுல வந்து எல்லா ஆக்டர்ஸுமே மேடைக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரிதான் முதல்ல வந்து குறைவான ஆத்மாக்கள் கீழே இறங்கி வந்துட்டே இருந்தது, அதற்கப்புறமா அந்தந்த ஆத்மாவுடைய அந்த பார்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆத்மாக்கள் கீழே இந்த உலகத்திற்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த பாப்புலேஷன் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா ஒரு முறை வந்து ஒரு ஆத்மா பரந்தாமத்துல இருந்து இந்த உலக நாடக மேடைக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு காஸ்டியூம்ல இருந்து இன்னொரு காஸ்டியூம், ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்ட் டிராமா முடியற வரைக்கும் தன்னுடைய பாட்டை பிளே பண்ணிட்டே இருக்கும். எப்படி நாடகத்துல வந்து எல்லா நடிகர்களுமே கடைசி வரைக்கும் அந்த நாடகத்துல இருக்கணும், நடுவுல வந்து கிளம்பி போயிட முடியாது இல்லையா வீட்டுக்கு. அந்த மாதிரி இதை பத்தி நம்ம விளக்கமா வந்து வேர்ல்ட் டிராமா உலக நாடகம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம்.
நிச்சயமா, ஏன்னா நீங்க இதுவரைக்கும் சொன்ன கருத்துக்களே வந்து எங்க மனசுல வந்து படிப்படியா தான் வந்து பதிஞ்சுகிட்டு வருதுன்னு சொல்லணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சொன்னா கூட வந்து எங்களால வந்து அதை ஏத்துக்க முடியாதபடிதான் ஆயிடும். ஆனா இதுவரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே வந்து எங்களால ஏற்றுக்கொள்ளும்படிதான் இருந்ததுன்னு சொல்லணும். எவ்வளோ ரகசியங்கள் வாழ்க்கையில வந்து இதெல்லாம் ரகசியம்னு சொல்றதா இல்லனா வந்து எங்களுக்கு ஏதோ தெரியாத ஒரு விஷயம்னு சொல்றதானே நிஜமாவே தெரியல சிஸ்டர். எத்தனை விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு அறியாமையிலேயே வாழ்ந்திருக்கோம்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஒரு இருட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில வெளிச்சமே தெரியல, ஆனா இருக்கு எங்கேயோ அதை எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு வாழ்க்கையிலேயே வந்து நம்ம வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப தெளிவா முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து சொன்னீங்க. முன் ஜென்மத்துல செய்யறது இந்த ஜென்மத்துல வந்து நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கோம். எத்தனையோ பேர் பாக்குற வியூவர்ஸ் கூட நினைக்கலாம், எத்தனையோ பேர் வந்து ஏன், எதனால, எதுக்கு, எப்படி அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனா அந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்க வந்து எங்களுக்கு எல்லாமே விளக்கமா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. இன்று நாம் மெதுவாக நம்முடைய எண்ணங்களை பார்ப்பதற்கான பயிற்சியை செய்வோம். நம் மனதை கடந்து செல்லும் எண்ணங்களை கவனிப்போம். அந்த எண்ணங்கள் வரட்டும், எதையும் தடுக்க வேண்டாம், இயல்பாக இருப்போம். நாம் எண்ணங்களை கவனிக்க கவனிக்க அதன் வேகம் மெதுவாக குறைந்து கொண்டே வருகிறது. இப்போது எது அவசியமோ அந்த எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மற்ற எண்ணங்களை சில மணி நேரங்களுக்கு அப்பால் சிந்திப்பதற்காக ஒதுக்கி வையுங்கள். ஒரு சில எண்ணங்கள் நாளையை பற்றியது, ஒரு சில எண்ணங்கள் அடுத்த வருடத்தை பற்றியது. ஆனால் இப்போது எந்த ஒரு எண்ணம் மிக மிக முக்கியமானது என்பதை உணருங்கள். இப்படி செய்யும் பொழுது மெதுவாக எண்ணங்களின் வேகம் குறைந்துவிடும். இப்போது ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நான் உருவாக்குகிறேன். நான் அமைதியானவன். அமைதி என்பது என்னுடைய சக்தி, இது என்னுடைய படைப்பு. அமைதி என்னுடைய இயல்பு, அமைதி என்னுடைய சுபாவம். இந்த எண்ணத்தை மட்டும் கவனியுங்கள், இதற்கு சக்தியை கொடுங்கள். ஓம் சாந்தி.
தினமும் வந்து மெகா சீரியல்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையே எவ்வளவு பெரிய சீரியல் அப்படின்றத இன்னைக்கு சிஸ்டர் ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் நமக்கு சொன்னாங்க. இது வந்து ஒரு காமெடியான விஷயம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு கட்டத்திலயும் நம்ம செய்யறது நமக்கே அறியாம நம்மளையும் தெரியாம வந்து நம்ம செஞ்சுட்டே வரோம். அதெல்லாம் என்ன நம்ம பின்னாடியா வரப்போகுது அப்படின்னு ஒரு நினைப்புல நாம இருப்போம். ஆனா நல்லது செஞ்சாலும் அது நம்ம கூட வரும், கெட்டது செஞ்சாலும் நம்ம கூட வரும் அப்படின்றது இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நாம செய்யற காரியங்கள் எல்லாமே வந்து நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்படின்ற ஒரு நினைப்புல தான் நம்ம செய்யணும்னு சொன்னாங்க. என்னதான் நம்ம தான தர்மம் செஞ்சாலும் நான் ஒரு உடல், நான் வந்து இந்த பெயர், இந்த உறவு முறை, இந்த முகவரின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் அப்படின்னா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வந்து வச்சுக்கிட்டே வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி கூட பலன் இல்லை அப்படின்றது இந்த நிகழ்ச்சியில புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள், நிறைய ரகசியங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரகசியம்னு ஏன் இந்த வார்த்தை வந்தது அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் ரகசியம்னு தான் சொல்லணும். இந்த திரைகள் ஒன்னொன்னா வந்து விலகிக்கிட்டே வருது. ஒரு ஒளி கீற்றா வந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு லைட் வடிவத்துல, ஒரு ஒளி வடிவத்துல நம்ம வந்து அதை பார்க்க முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து நாம இந்த நிகழ்ச்சியில பயணித்துக் கொண்டே போவோம். நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்க போது. ஆனா அதுக்கு எல்லாமே நீங்க பொறுமையா காத்துட்டு இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் இல்ல விமர்சனங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு தாராளமா எழுதி அனுப்பலாம். அல்லது எங்களது தொலைபேசி மூலமா கூட நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற இந்த பிரம்மகுமாரி சென்டர்ஸ்க்கு கூட நீங்க போய் பார்த்து அங்க இருக்கிற எங்க சகோதர சகோதரர்கிட்ட நீங்க தாராளமா பேசி இன்னும் எங்களை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்று விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி